முதலாவதாக வந்த ஒரு கேள்வியை நான் இங்கே எடுத்து வர விரும்புகிறேன். ஒரு நேயர் குறிப்பிட்டார், ஆலயத்திலே அர்ச்சனைக்கு அதிக அளவு பணம் அறவிடுகிறார்கள் என்று குறிப்பிட்டார். இந்த அர்ச்சனை என்றால் என்ன? அர்ச்சனை என்பது ஒரு ஆலயத்திலே வலுக்கட்டாயமாக கேட்கப்படுகிறதா? அந்த அர்ச்சனை செய்துதான் இறைவனை வழிபட வேண்டும் என்ற விதி இந்த சைவாகமங்கள் வேதங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறதா என்பது பற்றிய விளக்கத்தை நான் டாக்டரிடம் இருந்து கேட்கிறேன். நேர்களை நான் இப்பொழுது இந்த இணைப்பில் வர வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன்.
அர்ச்சனை என்றால் துதி. அர்ச்சனை பாடுகிறான்னு வீட்டில் சொல்லுவாங்க, அது வேற. அர்ச்சனை பாடுறோம் அப்புறம் திட்டுவதை கூட பறையாக சொல்வது. அர்ச்சனை என்றால் துதி, அர்ச்சனை பாட்டே ஆகும் என்று எங்களுடைய திருமுறை சொல்லுகின்றன. இறைவனை நாங்கள் தொடர்பு கொள்ளுகின்ற வழிகள், சைவன் சொல்லுகின்ற வழிகள் மூன்று. இப்போ கடவுளர்தர் இருக்கிறார், எல்லா சமயங்களும் கடவுளர்வர் இருக்கின்றார் என்று ஒத்துக்கொள்ளுகின்றனர். கடவுளர்வர் இருக்கின்றார் என்றால் அவருடன் எப்படி எமது உறவை எடுத்துக்கொள்வது? How do we relate to that almighty God? மிக்காய் விளங்குளியாய் எண்ணிறந்து எல்லை இலாதானே நின் பெருஞ்சீர் பொல்லாவினையேன் புகழுமாறுவியேன். தெரியவில்லை எப்படி புகழுவது, எப்படி பாடுவது என்று தெரியவில்லை. நீ விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்குல, ஆல் பெர்வர்சிவ் அண்ட் பியாண்ட் ஆல் மைட்டி லார்ட், ஹவு குட் ஐ டு ரிலேட் டு யூ என்றுதான் மாணிக்கவாசர்
சொல்லுகின்றார்.
அந்த இறைவனை தொடர்பு கொள்வதற்கு எமது சமயத்திலே விதிக்கப்பட்ட மார்க்கங்கள் அல்ல, எல்லா உலகளாவிய இருக்கிற எல்லா சமயங்கள்லையும் மூன்று வழிகள். சில சமயங்களில் ஒரு வழி மட்டும் இருக்கும், சில வயங்களில் ரெண்டும் இருக்கும், எமது சமயத்தில் பூரணமாக மூன்று உண்டு. இறைவனோடு தொடர்பு கொண்ட ஒரு வழி பூசை. சொல்லுவார்கள் பூசை தமிழிலிருந்து சமஸ்கிருதத்துக்கு போனதா, சமஸ்கிருதத்திலிருந்து தமிழுக்கு வந்ததா, ஒரு பெரிய சர்ச்சை. பூவினால் செய்வது பூசை. உலக மதங்கள் எல்லாவற்றிலேயுமே பூவினால் வழிபடுகின்ற மரபு எமது இந்து சமயத்துக்குத்தான் உண்டு. நாங்கள் பள்ளிவாசலிலே பூ வைத்து வணங்குவதில்லை, கிறிஸ்தவ தேவாலயங்களிலே பூ வைத்து வணங்குவதில்லை. எமது சமயத்திலே தான் இந்த பூவை வைத்து வழிபடுகின்ற மரபு உண்டு. பௌத்தர்களும் பூ கொண்டு போவார்கள் அங்கே, ஆனால் பூவை வைத்து வழிபடுகின்ற மரபு உண்டு. இதற்கு ஒரு ஆழமான தத்துவ விளக்கம் உண்டு.
பௌத்தம் இந்து மதத்திலிருந்து வந்ததுதான்,
இந்து மதத்தின் ஒரு பிரிவாகத்தான் அதை சொல்லுகின்றார்கள். அப்போ இந்த பூ வைப்பது செய்வதனால பூசை. அது ஏன் பூ வைக்கிறோம்ன்றதுக்கு அது என்னென்று இருக்குது. பூ வைக்கிறதுக்கு என்ன பேர் வைக்கிறார்கள்?
இப்போ
அது வேற. இந்த பூ வைத்து வழிபடுவது என்னென்று கேட்டால், அந்த எமது உடலிலே இருக்கின்ற ஆன்மா வந்து ஒரு பூ வடிவிலே தான் இருக்கிறது. தாமரை மொட்டு போல அந்த ஆன்மா, அந்த ஸ்பிரிட் சோல், அது எங்கே இருக்குது, எப்படி இருக்குன்றதில் விவரங்கள் எல்லாம் உபநிடதங்கள் பிரம்மசூத்திரங்கள் எல்லாம் இருக்குது.
நாங்களும் பலமுறை
சொல்லியிருக்கிறோம். அப்போ இது ஆன்மாவையே இறைவனுக்கு அர்ப்பணிப்பதாக நாங்கள் இப்படி இருதய திட்டமாக வைத்திருந்து, இந்த நான் விளக்கையின் நடுவிரல் ரெண்டையும் பெருவிரலையும் சேர்த்து மிருகி முத்திரையாலே அந்த பூவை எடுத்து இப்படி போடுகின்றோம். அப்போ எங்களுடைய இதயத்தில் இருக்கிற அந்த ஆன்மாவையே இறைவனுக்கு அர்ப்பணம் பண்ணுவதாகத்தான் பூ. பூவினால் செய்வதால் அது பூசை, அது பூசை ஒரு வழிபாடு. ரெண்டாவது தியானம். தியானம் என்பது இறைவனை தியானிப்பது. அது பௌத்தத்தில் இருக்கு, மற்ற மதங்கள்லையும் உண்டு. மூன்றாவது ஹோமம். அதான் நாங்கள் நெருப்பு அக்னி வளர்த்து இறைவனுடன் செய்கின்றது. இந்த மூன்றுமே எமது மதத்தில் இருக்கு. அக்னி வளர்த்து வழிபடுவது பார்சி மதத்தில் இருக்குது, ஆனால் மற்ற மதங்களில் கிடையாது, இந்த மதத்தில் இருக்குது. அதே மாதிரியாக இறைவனை தியானிப்பது பௌத்தத்தில் இருக்குது. அவர்கள் தியானிக்கிறார்கள், ஆனால் சூனியமாக தியானிக்கிறார்கள். இறை என்று சொல்லுவதில்லை, அவர்கள் சூனியமாக தியானிக்கின்றார்கள். ஜென் புத்திசம் என்று சொல்வார்கள். ஜென் என்று சொன்னாலே தியான் என்ற அடிச்சொல்லு வேர் சொல்லிலிருந்து வந்தது தான் ஜென். தியான் என்ற அடிச்சொல்லிலிருந்து வந்தது தான் ஜென், தியானிப்பது. அது எல்லா இடத்துலையும் இருக்குது. கிறிஸ்தவர்கள் கூட ஓரளவுக்கு அவர்களுக்கெல்லாம் தியானம் உண்டு. பூசை என்று சொல்லுகின்ற பொழுது நாங்கள் பூசை என்று சொல்லுவதை மற்றவர்கள் வேறு விதத்தில் ஆராதனை வழிபாடு இன்றைக்கெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவ வழிபாடுகளில் அவர்கள் பூசை என்று சொல்ல மாட்டார்கள், ஆராதனை என்று சொல்வார்கள். பூ இல்லைத்தானே அங்கே.
ஆனால் இலங்கையில் பூசைக்கு போகிறோம்,
பூசைக்கு போகிறோம் என்று சொல்றது வளர்க்கிறது. ஆனால் பூசை என்பது பூ வாழ்ச்சை, அது ஏனென்று சொல்லிட்டேன். இந்த மூன்று விதங்களில் இறைவனை நான் இந்த மூன்றிலேயும் இலகுவானது நடராஜுமார் தியானம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அர்ஜுனன் தியான யோகத்துல பகவத்கீதையில தியான யோகம் சொல்லி முடிய அடுத்த அத்தியாயத்துல ஒரு நெத்தி அடி கொடுத்தான் கிருஷ்ணா.
எல்லாம் சொல்றா கிருஷ்ணா,
எல்லாம் சொல்றா கிருஷ்ணா, மனம் ஒரு குரங்கு, அதை பிடிக்கலாது, அது ஓடுது என்று நேர சொன்னான்.
அதாவது உலகத்திலேயே மிகச்சிறந்த நுண்ணிய ஒரு பக்தனான அர்ஜுனனுக்கு
வில்லாளி, அவன் ஃபோக்கஸ் அண்ட் கான்சென்ட்ரேஷன் பவர் வெல் நோன்.
அப்படிப்பட்ட ஒருவனுக்கு
அவனுக்கு அந்த மனத்தை ஒருமைப்படுத்த முடியலன்னா தியானம் மிக கடினம். அதுக்கப்புறம் கிருஷ்ணர் பக்தி யோகம் சொல்லுகின்றார். இது பகவத்கீதையில வருது. அது அப்ப அது ரொம்ப கஷ்டம். ஆனால் முயற்சி எல்லாம் உண்டு. ஹோமம் என்பதற்கு நிறைய திரவியங்கள் வேணும், அதுக்கு இடம் வேணும். இங்க ஃபயர் எல்லாமே அடிக்கும் கனடாவில் நெருப்பு வளர்த்த வேண்டால். அதுக்குரிய இன்னைக்கெல்லாம் சும்மா ஃபயர் வுட் நாங்கள் அந்த சப்ப பிளக வண்டி வச்சு போட்டு எல்லா கோயில்களையும் நடத்துறது அல்ல ஹோமம். அதுக்கென்று போடப்படுகின்ற மரக்குச்சிகள்
இருக்கின்றன.
அது இந்தியாவிலே இருக்கின்றது, இங்கே இறக்குவது செய்யலாம். அது ஆலயங்கள் அதை செய்வதாக தெரிவதில்லை. வெறுமனே இங்க இருக்கிற மரப்பலக கட்டையா சின்ன சின்ன பலப்பலகளாக போட்டு செய்வது அது ஹோமம் அல்ல.
சமித்துக்கள்,
சில மூலிகைகள், சில செடி கொடிகளுடைய தண்டுகள், இலைகள், வந்த பூக்கள், காய்கள், மாஞ்சுள்ளி, பலாசம், பல அப்படியும் நிறைய இருக்கின்றது. ரொச்சஸ்டருக்கு போனா எங்களுடைய ஹரணையாவுடைய ராஜராசரியம்மன் கோயில்ல அவர் ஒரு ஸ்டோர் ரூமே வச்சிருக்கிறார். ஐயா வருஷக்கணக்காக பூஜைக்கு தேவையான திரவியங்களை அப்படி தேவைக்கேற்ற மாதிரி வச்சிருக்கிறார். அது அதுல இந்த சமித்துக்கள், இந்த உறவுகள் எல்லாமே இருக்குது அங்க. அப்போ அதுதான் ஹோமம். அப்போ அது நிறைய திரவியங்கள் வேணும், இடம் வேணும், என்ன வேணும். இந்த கலியுகத்திலே யாகங்கள் கிடையாது, யக்ஞங்கள் கிடையாது. ஏனென்றால் அதுக்குரிய எக்ஸ்பர்டைஸ் அண்ட் நாலேஜ் அண்ட் ரிசோர்ஸஸ் இப்போ இல்லை. அப்போ இப்போ எல்லாம் சில பேர் கேலிக்கூத்தாக, சில பேர் அசுவமேத யாகம், அதெல்லாம் கேலிக்கூத்து. மன்னர்கள் சக்கரவர்த்திகள் அந்த காலத்தில் கலியுகத்தில் இல்லை என்பது இருக்குது. அப்ப கலியுகத்தில் ஹோமம், தியானம், பூசை, இந்த மூன்று விதத்திலேயும். இந்த பூசையிலே இறைவனையோட நாங்கள் என்ன செய்யணும்னா ஒரு பகுதி அர்ச்சனை. அர்ச்சனை வந்து இருக்குது. அர்ச்சனை என்றால் இறைவனுடைய பெயர்களை, புகழ்களை சொல்லி புகழ்ந்து பாடுவது. அப்ப பூசை செய்கிறவர் செய்யலாம். இப்போ காலையில் இன்றைக்கு பூஜை செய்து போட்டு வந்தால் நான் பூஜை செய்யும் பொழுது சிவபுராணத்தை சொல்லி அந்த பூஜையை செய்வோம். பிறகு சோத்திரங்கள் சொல்லி, தமிழில் பஞ்சபுராணம் சொல்லி அந்த பூஜையை செய்வோம். மற்றது நேரகாலம் இருக்கின்ற பொழுது நாங்கள் அஷ்டோத்திரம் சொல்லுவோம். அவருடைய நாமத்தை சொல்லுவது, அவருடைய நாமத்தை சொல்லி ஒவ்வொரு நாமமாக சொல்லி சொல்லியாக வழிபட்டு கொண்டு வருவோம்.
நாமாவளி,
நாமாவளி, ஆவலி என்றால் வரிசை, நாம வரிசை. அப்ப நாமங்களை அது வெரி சிம்பிளஸ்ட் ஃபார்ம். பாட்டு என்றால் அது, அப்போ நாம நாமத்தை சொல்லும் பொழுது இறைவனுக்கு அந்த பூவை போடுவோம் ஒவ்வொன்றுக்கும். அப்போ இதெல்லாம் அர்ச்சனை. அப்போ தனியாக பாட்டாக படிப்பதும் அர்ச்சனை தான். பாட்டை படித்து கொண்டு இந்த பூஜைகளை செய்து அபிஷேகம் ஆராதனை செய்வதும் அர்ச்சனை தான். ஒவ்வொரு நாமமாக சொல்லி பூ வைத்து அது வைத்து வழிபடுவதும் அர்ச்சனை தான். இது எல்லாம் அர்ச்சனை. இது எங்களோட பர்சனலைஸ் ரிலேஷன்ஷிப். ஆலயங்கள் இது வீட்டில் நாங்கள் செய்கின்ற பொழுது நாங்களே செய்ய வேணும் ஆன்மார்த்த பூஜை. ஆலயங்களிலே அர்ச்சனை என்று வருகின்ற பொழுது ஆலயங்களிலே இருக்கிற மூர்த்தத்தை வழிபடுவது எல்லாரும் போய் வழிபட முடியாது. எல்லாரும் போய் வழிபட வேண்டால் ஆலயத்தில் இடம் இருக்காது, நேரம் இருக்காது. ஒரு நாளைக்கு எத்தனை பேரை பூஜை செய்யவில்லாம் முடியும். அப்போ என்ன செய்யணும், ஆலயத்திலே சிவாச்சாரியார் ஒருவர் இருக்கின்றார். அவருக்கு 24/7 24 மணித்தியாலம் 7 நாட்களும் இதுதான் வேலை. அவர் பிறந்ததிலிருந்து இதுதான் அவர் அந்த ஆச்சாரிய தொழில் எடுப்பதற்கு முந்தி கருவில வரையக்குள்ளேயே அவருக்கு இதுதான் தொழில். அவர் ஃபுல் டைம் 24/7 த டிவோஷனல் டிவோட்டி தான், டிவோஷனல் சர்வீஸ் தான் அவருடைய இறை பணி சிவப்பணியில் இருக்கிறார். அவர் தான் ஆலயத்திலே பூஜை அர்ச்சனை செய்வதற்குரியவர். அர்ச்சனை வேதியர்க்கே, சிவவேதியர்க்கே உரிய, இது பெரிய புராணத்தில் வருது. அர்ச்சனை சிவவேதியர்க்கே உரிய. அப்ப கோயில்ல செய்கிற அர்ச்சனைகளை நானும் நீங்களும் போய் செய்து கொண்டிருக்க இயலாது. எங்களுடைய ஆகம மரபின்படி, ஆகம மரபம், ஆகமத்துக்கு அப்பாற்பட்ட மரபுகளும் இருக்கிறது. அப்ப அங்க இருக்கிற அர்ச்சகர் தான் அவர் தான் முப்போதும் திருமேனி தீண்டுவார் கடியேன். ஆர் சுந்தரமூர்த்தி நாயனார் சொல்லுகிறார், முப்போதும் திருமேனி, மூன்று பொழுது, ஆக குறைஞ்சது மூன்று வேளை பூசை. அந்த மூன்று வேளை பூசையிலேயும் வந்து அவனுக்கு திருமேனியை தொட்டு, ஏன்னால் மூன்று வேளையும் தான் அவருக்கு அபிஷேகம் நடக்கும் போது, ரெண்டு தரம் மூன்று தரம் அபிஷேகம் செய்து திருமேனி தொட்டு தீண்டி பூஜை செய்வர்களுக்கு அடியேன் என்று சொல்லுகிறார். அவர்கள் இந்த அர்ச்சனையை எமது சார்பிலே செய்கின்றார்கள், எமது சார்பாக. அது நீங்கள் போனாலும் சரி, நான் போனான்னு நடராஜ்குமார் போனான்னு கேட்டுக்கொண்ட நேரால் போனால் என்ன, போகாவிட்டால் என்ன, அனைவரின் சார்பாகவும் அங்கே தினமும் அவருக்கு அர்ச்சனை இருக்குது. தினமும் அவருக்கு அர்ச்சனை இருக்குது. அப்போ என்ன செய்கின்றார், கோயிலே அவர் அந்த எங்கு நிறைந்திருக்கின்ற இறையை, கோயிலில் வந்து வழிபாடுண்டால் எங்கு நிறைந்திருக்கின்ற அந்த காஸ்மிக் ஃபார்ம் ஆஃப் தி லார்ட், கடவுள் என்றதில் எங்கும் கிடந்து உன் நிறைந்து மண் நிறைந்து
நிறைந்து
இந்த விக்கிரகத்திலே எழுந்தருளும் என்று பிரார்த்தித்து ஆவாகனம் என்று சொல்லுவார்கள், முதல் படி ஆவாகனம் பிரார்த்தித்து அங்கே அவருக்கு உபசாரங்கள் செய்து பஞ்சோபசார பூசை பொதுவாக நடக்கும். ஒரு தூபம், ஒரு தீபம், சந்தனம், மற்றது அவருக்கு ஒரு நைவேத்தியம், மற்றது கற்பூர நீராஜனம். இதுல அந்த தோத்திரத்தை சொல்லுவார்கள், அந்த தோத்திரம் சொல்லும் பொழுது இந்த நாமாவளியாக சொல்லுவார்கள், அல்லது பாட்டாக சொல்லலாம், வேத மந்திரம் சொல்லுவார்கள், திராவிட கானம் சொல்லுவார்கள், இதெல்லாம் அதில் பகுதியாக வருகின்றது. அந்த அர்ச்சனை வந்து இந்த பூசையினுடைய ஒரு பகுதியாக வருகின்றது. அப்போ இதுதான் அர்ச்சனை. இப்போ கோயிலில் யார் அர்ச்சனை செய்கிறது, வீட்டில் யார் அர்ச்சனை செய்கிறது என்றெல்லாம் இப்போ விளங்கி இருக்கும் உங்களுக்கு. இது நடந்து கொண்டிருந்தாலும் போகிறவர்கள் பர்சனலைஸ் பண்ணுவதற்காக, நான் போன ஓகே எனக்காக ஒரு முறை அவரை கொண்டு வரக்கா சேவிக்க வேணும், ஏண்டா நான் போன ஒன்று லம்போதரன் போன ஒன்று ஐயா சுவாமிக்கு ஒரு அர்ச்சனை செய்யும் கொண்டேன், அவர் என் சார்பிலே அந்த சுவாமிக்கு பூ போட்டு சில சூத்திரங்களை சொல்லி நாமத்தை சொல்லி தீபத்தை காட்டுவேன். அது மாதிரி நீங்கள்
போன
போகாவிட்டாலும் அது நடக்கிறது வேற, இது இப்போ எக்ஸ்ட்ரா.
சில ஆலயங்கள்லேயே ஆட்கள் இல்லாத போது கூட அந்த நியமங்கள் அப்படியே நடந்து கொண்டிருக்கின்றன. இங்கு
சில ஆலயங்கள் இல்ல, எல்லா ஆலயங்களிலும் நடக்க வேண்டும்,
எல்லா ஆலயங்களிலும்
நடக்க வேண்டும். ஆலயங்கள் நடப்பது மக்களுக்காக அல்ல, அது இறைவனுக்காக.
இதை பக்தர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நீங்கள் போகாவிட்டாலும் இந்த பூஜைகள் அங்கே
நடக்க வேண்டும், அப்படி நியாயவேதி அதெல்லாம் நடக்கணும். அப்ப மௌன இது ஒரு எக்ஸ்ட்ரா அடிஷனல் சர்வீஸ், அதுதான் நாங்கள் அர்ச்சனை. இப்போ நாங்கள் போனேன், இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம், அர்ச்சனை செய்த பிற்பாடு அந்த 24 மணத்தியாலும் 7 நாட்கள் சிவப்பணியில் இருக்கிறவருக்கு யார் ஆதரவு கொடுப்பது?
வெரி குட்.
சிவப்பணியில இருப்பார், வேற வேலை இல்ல. சன்னியாசிக்கு சன்னியாசம் எடுத்த நாள்ல இருந்துதான் 24/7 சிவப்பணி, 24 மணத்தியாலும் 7 நாட்கள் சிவப்பணி. ஆனால் பிராமணர்களுக்கு அவர் கருத்த நாளிலிருந்தே அது வருகின்றது. ஆனபடியாத்தான் சன்னியாசிகளை விட பிராமணர்களுக்கு சிறப்பு அதிகம். அந்த சிவப்பணி இல்லாவிட்டால் அங்கே சிறப்பு கிடையாது. இப்போ பிராமணர்கள் ஆக குறைந்தது இந்த சந்தியாவந்தனம், என்ன
சந்தியாவந்தனம்,
யக்ஞோபவீதம், அதாவது பூணூர் உபநயனம் செய்து அந்த காயத்ரி மந்திரத்தை எடுத்து தினமும் காயத்ரி சொல்லி சந்தியாவந்தனம் செய்ய வேண்டும். அதற்கு அடிஷனலாக அவர்கள் சிவ தீட்சை பெற்று, சிவ தீட்சை பெற்று அந்த அனுஷ்டானம் அதோட சேர்த்து செய்ய வேண்டும். இப்ப காயத்ரி ஜபம், சிவபூஷ சிவதீட்சை, இந்த ரெண்டு உபநயனம் பெற்று சிவதீட்சை ரெண்டும் இருக்க வேணும். அதை விட மூன்றாவதாக தன்னுடைய சிவபூஷையை ஒவ்வொரு நாளும் செய்ய வேணும். நான் வளர்ந்தது வந்து கோயிலுக்கு பக்கத்தில், இப்போ என்னுடைய வீட்டுக்கு முன்னால் எங்களுடைய கோயிலில் நான் பிறக்கிறதுக்கு முன்னர் பூஜை செய்து வந்த ஐயர் அங்கே இருக்கிறார், ரிட்டையர்ட் ஆகி வீட்டில் இருக்கீர்களையும் கூட அண்ணாசாமி இரண்டு ஒவ்வொரு நாளும் பூஜை பண்ணல, ஒவ்வொரு நாளும் பூஜை பண்ணி தான் சாப்பாடு,
நியமம்
நியமம் அதுதான். இப்போ நிறைய பார்க்குறேன், இப்போ எல்லாம் தெரிகிற விஷயங்களே அவங்க சாதாரணமாக செய்வோம்,
சாதாரணமாக
அங்கே எல்லாம் அந்த பெத்தில இருக்கு இல்லையா அதை பீத்து பீத்து பூஜை பண்ணுவார். அப்போ பார்க்கும்பொழுது எங்களுக்கு வித்து வித்தியே வேறு, இப்போதான் வழங்குது பூக்களை பீக்க கூடாது, ஆனால் பத்திரங்கள் பீத்து பூஜை பண்ணலாம், பத்திரங்களை சித்து பிச்சு போடலாம், பூக்கள் பீத்து போடப்படாது.
பத்திரம் புஷ்பம் பலந்தோ
கிருஷ்ணா சொல்லியிருக்கார். அப்போ இந்த பூஜைகள் அந்த மரபிலே செய்து, அப்போ இந்த முதலாவது தன்னுடைய உபநயனத்தின் மூலமாக வந்த காயத்ரி ஜபம் சந்தியாவந்தனன், ரெண்டாவது சிவதீட்சையினோடாக வந்த நித்திய அனுஷ்டானம், இந்த ரெண்டையும் சேர்த்து செய்து அத்தோடு தங்களுடைய பர்சனல் சிவ பூஜை, இது ரெண்டு விதமான லிங்க வைத்து தேய்வார்கள். ஒன்று கனிகலிங்கம் என்று சொல்லுவார்கள், அந்த நேரம் ஒரு மஞ்சள் மாவிலேயோ அரிசி மாவிலேயோ ஒரு சின்ன லிங்கத்தை வைத்து பூஜை பண்ணி அதை அப்படியே விட்டுடுவார்கள், அது ஒன்று. மற்றது தமக்கு ஒரு இஷ்டலிங்கத்தை ஒரு பானலிங்கத்தை வைத்து அதை தம்முடைய மரண பரியந்தம் பூஜை செய்வது ரெண்டாவது. இது சிவாச்சாரியர்களுக்கு இருக்க வேண்டிய மினிமம் குவாலிஃபிகேஷன். பெருசாக படிச்சிருக்கணும், இது தெரிஞ்சிருக்கணும், அது தெரிஞ்சிருக்கணும் என்றதெல்லாம் கிடையாது. இந்த மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து விதிப்படி, ஆகம விதிப்படி ஸ்தாபிக்கப்பட்ட ஆலயத்திலே அவர் ஆகம விதிப்படி இந்த பூசை நடந்து வந்தால் அது உலக அந்த நாட்டுக்கு நல்லம், கிராமத்துக்கு நல்ல சேமம். இது மட்டுமில்லை, இந்த மூ உலகங்களிலேயும் கூட கோயில் இருப்பது இங்கே தான், இந்திரன் சந்திரன் தேவர் எல்லாரும் இங்கே தான் வர வேணும்.
ஆமாம்,
அப்போ அப்படிப்பட்ட அந்த ஆலய பூஜையை அந்த அர்ச்சனைகள் செய்து வந்திருக்கிறார்கள். அந்த சிவாச்சாரியார்களுக்கு நாங்கள் கொடுப்பது சம்பளம் அல்ல, அது சொல்றது சம்பளம் என்று சொல்வதில்லை,
தானம்
தானம் என்று சொல்லுவதில்லை. தானம் வந்து தனக்கு கீழே இருப்பவர்களுக்கு கொடுப்பது தானமோ, அது ஒரு அது அது ஒன்று, அது தானம் தர்மம் தானம் என்றெல்லாம் இருக்கிறது. தானம் தர்மம் தவிர, தர்மம் தனக்கு கீழே இருப்பவர்களுக்கு செய்வது, தானம் வந்து பெரியவர்களுக்கு செய்வது, இது அதை விட பெரிய ஆளுடைய சொல்வது தட்சணை.
தட்சணை
இப்ப இந்த தட்சணை எப்படி கொடுப்பது என்று சொன்னால், நான் செய்கின்றவன் ஐயோ என்னால் இதுக்கு மேலே கொடுக்க முடியாமே இருக்கே என்ற மன வருத்தத்தோட கொடுக்க வேணும், எனக்கு மேலே கொடுக்க முடியாம இருக்கேன்ற மன வருத்தத்தோட கொடுக்க வேணும். பெறுபவர் அதை சிவப்போராக பெற்றுக்கொள்ளுவார், அதான் தட்சணை. அப்ப ஆலயங்களை அர்ச்சனை சீட்டு வந்தது தவறு, மகா தவறு, அது எங்களுடைய மரபிலேயே இல்லை. இது கோயில்கள் அப்பஷ்டமாக பணம் பண்ணுவதற்காகவும், சிவபூஜை செய்கின்ற சிவாச்சாரியாளுக்கு இருக்கின்ற பணத்தை கோயிலுக்கு எடுத்து பங்கு போடுவதற்காகவும் வந்த அனாச்சாரம் தான் இந்த அர்ச்சனை சீட்டு.
இவ்வளவு இவ்வளவு ஆணித்தரமாக நீங்க சொல்லுகிறீர்கள், இதை சிவாச்சாரியர்களும் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். கோயில்
நமது ஊரிலே நல்லூரில் எல்லாம் வந்தது, ஒரு பெருமையாக சொன்ன நல்லூர்ல இப்பவும் அர்ச்சனை சீட்டு ஒரு ரூபாய்
தான்.
இதுல என்ன பெருமை இருக்கு, அர்ச்சனை சீட்டு எப்ப இருந்ததுங்க,
அதை பற்றி ஒரு கேள்வி நேற்று வந்து அதுவும் இருக்கு,
அது ஒன்று இருக்கு. அப்ப அர்ச்சனை செய்கிறார்களோ இல்லையோ, எல்லாருக்கும் பொதுவாக அவரோட அர்ச்சனை செய்திருவார். அதுக்கு மேல நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரா இறைவனுக்கு ஒரு செய்ய வேணும் என்று சொன்னால், உங்களுடைய வசதி வாய்ப்பு பொறுத்து நீங்கள் செய்விக்கிறீர்கள். பிறகு உங்களுடைய வசதி வாய்ப்பை பொறுத்து ஒரு தட்சணையை கொடுக்கிறது, அந்த தட்சணை சிவாச்சாரியாருக்கே உரியது, அது கோயிலுக்கல்ல.
கோயிலுக்கல்ல, இது பல கோயில்கள் அந்த தட்சணை அவர்களே கோயிலே எடுத்துக்கொள்கிறது. அதுல சில இடங்களில் பிரச்சனையும் இருக்கிறது, அவருக்கா இவருக்கா பாதியா.
அதுல சில கோயில்கள்ல நான் பார்த்த கோயில கேமரா ஓடி போட்டு வச்சிருக்கிறாங்க,
சிவாச்சாரியர் வாங்கி போட்டுவாரு.
இது வந்து இந்த என்ன சொல்ல, உலக்கிலிருந்து ஒளிப்படியான கதை. அப்ப தட்சிணை என்பது சிவாச்சாரியர்கள் கொடுப்பது, அதுல ஆலயம் ஆலயத்தின் நித்திய பரிபாலனத்துக்கு அடியவர்கள் புறம்பாக சபை இருந்து அதை செய்ய
வேணும்.
அதான் எங்களை ஊரில் வந்து வந்த கோயில் நடந்த பொழுது, சமய புது கோயிலாக வர்றது போது நான் சொன்ன ஐயர் தான் அதை வண்ணத்தை கொண்டு வருவேன். அப்போ அவர் வருஷத்துக்கு ஒரு முறை திருவிழாக்கு முதல் அந்த உபயோகாரருக்கு வந்தெல்லாம் கொடுப்பார் இல்லையா, அப்போ கொடுக்கக்குள்ளே இந்த முறை சுவாமிக்கு வெள்ளை அடிக்கணும்னு கேட்பார். நம்ம உடனே எல்லாம் கொடுத்தோன்னே திருவிழாக்கு முதலே அங்கே அந்த வெள்ளை அடித்து அது ரெண்டாவது ரெடியாக இருக்கும். அதில் எக்ஸ்ட்ரா மணி கொடுத்து அந்த மெயின்டெனன்ஸ் என்ன செய்யணுமோ அது முடிஞ்சிடும். கேணி இறக்க வேணும், கிணறு இறக்க வேணும்னு கேட்டால் அது முடிஞ்சு, அதுதான் பரிபாலனம். அடுத்ததாக 12 வருஷத்துக்கு ஒரு முறை அவர்கள் கூடி ஒரு சபையை நிர்மணிப்பார், கும்பாபிஷேக திருப்பணி சபை. அந்த சபை கூடி அந்த சபை உடனே தங்களுடைய பணத்தை திரட்டி மக்களிடம் திரட்டி கும்பாபிஷேக திருப்பணியை செய்து முடியும், அது சபை. அதுக்கு பிறகு அந்த சபைக்கு அங்கே அலுவல் இல்லை. நாங்கள் இப்ப இந்த இதுதான் ஆகமங்களிலே சொல்லப்பட்ட முறை.
சரி, இப்படி நீங்க சொன்னாலும் நடைமுறைக்கு அது பிரச்சனையாக இருக்காதா? அதாவது நீங்கள் ஒரு டிக்கெட்டை வைத்து இவ்வளவு டிக்கெட் என்று அதுக்கு பணத்தை வாங்கி கொண்டு அதிலேயே நட்சத்திரம் பேர் எழுதி நீங்க கொண்டே பர்சனலைஸ் பண்ணி அந்த அர்ச்சனையை செய்கின்ற போது, அது குறிப்பாக அதை செய்கிறவருக்கு வந்து இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒழுங்கை காட்டுகிறது. இல்லையென்றால் ஐயாவிடம் போய் பேர் நட்சத்திரம் சொல்லி அவற்ற கையிலேயே அந்த தட்சணையை கொடுப்பது சரியாக நடைமுறைப்படுத்தலாமா? அதுல ஏதாவது சிக்கல் இருக்குமா?
அவர்கள் கையிலே வேண்டுவதில்லை, உண்மையில தட்சணம் வந்து ஒரு வெத்திலையில வச்சு கொடுப்பது. நான் என்னென்ன சொல்லுகின்றேன், நமக்கு வீட்டுக்கு முன்னாடி அந்த சிவாச்சாரியரே சிவாச்சாரியர் தான், அவர் நிச்சகாரியும் சொல்லுவார். அந்த ஜோதிடத்திலே பிரச்சன ஜோதிடம் என்று சொல்லுவார், கேரளாவிலே மிக பிரபலமானது. இப்போ நாங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை நினைத்து கொண்டு போனால் அங்கே போனோன்னே அவர் அதிலிருந்து சில விஷயங்களை கேட்பார். ஒரு பூவுண்ட பெயரை சொல்லு, ஒரு நாள் என்ற பெயரை சொல்லு, ஒரு இலக்கத்தை சொல்லு, இதெல்லாம் சொல்லி எல்லாம் இதுண்டு வர்ற வர ஆனால் அதெல்லாம் இருக்குது, பிரச்சனை ஜோதிடம்டே இருக்குது. அதை பார்த்து நிச்சகாரியும் சொல்லுவேன், நீ கேட்டுக்கொண்டு வந்தது ஒரு பொருளை பற்றி, ஒரு உயிரை பற்றி, ஒரு மனுஷனை பற்றி, அல்லது மனுஷியை பற்றி, இது தொலைவு, அது இதெல்லாம் சொல்லுவார். அந்த சொல்லுவதற்கு நாங்கள் போனால், நாங்கள் போயிருக்கல என்ன, பொதுவாக காசு கொண்டு போகிறதான் அந்த காலத்தில் கொண்டு போனால் அதை ஒரு வெத்திலையிலே வைத்து கொண்டு போவோம், வெத்திலவாக வச்சு தான் கொண்டு போகிறது. அப்போ அவரிடம் போய் அது ஒருவரும் இவ்வளவு காசுன்றது முன்னுக்கு நின்று வேண்டது கிடையாது. இப்போ சோதிடர்கள் வேண்டுவார்களே எனக்கு ஒரு குறிப்பு பார்க்கறதுக்கு 15 ரூபாய் வருவேன், அதெல்லாம் கிடையாது. எங்கள் வேத சாஸ்திரத்தின்படி வைத்தியம் பார்க்க போனால் கூட நீங்கள் போய் வருத்தரிடம் சொல்லி வருத்தத்தை சொல்லி கேட்டால் அவர் மறந்து தருவேன். அதுக்கு பிறகு நீங்கள் கொடுப்பது தட்சணை,
தட்சணை
அந்த வெத்தில வாக்கில் வச்சு கொடுத்தா அவர் அதில் வச்சுறது எடுப்பார். உள்ளுக்கு எவ்வளவு இருக்குன்னு பார்க்கப்படாது. அதாவது உங்களுக்கு படுகப்படுகின்ற சேவை நீங்கள் கொடுக்கின்ற பணத்தினால் நிர்ணயிக்கப்படுவதில்லை.
ஏன்னா
எவ்வளவு கொடுக்க போறீங்கன்னு அவருக்கு
தெரியாது.
நீங்க 5 டாலரும் கொடுக்கலாம், 50 டாலரும் கொடுக்கலாம், 500 டாலரும் கொடுக்கலாம். அப்ப 5 டாலருக்கு ஒரு விதமான அர்ச்சனை, 500 டாலருக்கு ஒரு விதமான அர்ச்சனை, 5000 டாலருக்கு ஒரு விதமான அர்ச்சனை என்றது கிடையாது. சில விசேஷம் இதுல நீங்களே கேட்பீங்க, சகஸ்ர நாமஞ்சனே பண்ணலாமா, 1008 நாமங்கள் சொல்லி செய்யணும். அது வந்து அவர் சொல்லுவார், ஓகே இன்ன நேரம் பாங்கோ இப்படி செய்யலாம்னு சொல்லலாம், ஏன்னா நேரம் எடுக்கிறது. மற்றபடி பொதுவாக அர்ச்சனை என்றால் அவர் 10-20 நாமாவை சொல்லி 16 நாமாவை சொல்லி பூஜை பண்ணுவார், கொஞ்சம் நேரம் இருந்தால் 108 நாமாவை சொல்லி அர்ச்சனை பண்ணுவார், அன்னி ஒரு தீபத்தை காட்டுவார், உங்களுக்கு கொண்டு வந்து பிரசாதம் தருவார். நீங்கள் உங்களால் முடிந்ததை 5, 10, 500, 1000 உங்களுடைய இதுபடி நீங்கள் அவருடைய தட்டத்திலே வைத்து தட்சணையாக அவர் பெற்றுக்கொள்வார். இதுதான் அர்ச்சனைக்குரிய ஆகம விதிப்படி வரையும் இதுக்கும். முன்னாலே ஒரு அர்ச்சனைக்கு இவ்வளவு காசு, இதுக்கு இவ்வளவு காசு, இதுக்கு டிக்கெட், இதுக்கு இது என்பதெல்லாம் இப்பாலே நாங்கள் எமது சமயத்திலே போட்டுக்கொண்டவர்கள் முக்கியமாக பணம் பண்ணுவதற்கு.